அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பொதுக்காலம் 16 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். விருந்தினர்கள் வீட்டிற்கு வருகின்ற போது அவர்களை சிறப்பாக உபசரிக்கும் முறை எல்லா கலாச்சாரங்களிலும் காணப்படுகிறது. நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் வீட்டிற்கு வரும்போது நாம் விழுந்து விழுந்து உபசரிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம் நிரந்தர விருந்தினராக நம் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் நம் இல்லத்திற்கும் நம் உள்ளத்திற்கும் நம்மை தேடி வருகின்றார். அவரை அன்போடு வரவேற்று உபசரிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என இன்றைய வழிபாடுகள் உணர்த்துகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் அன்பு கட்டளையான இறையன்பை மரியாவும் பிறரன்பை மார்த்தாவும் பிரதிபலிக்கின்றனர். கிறிஸ்துவ வாழ்வு பிறரன்பு மனித சேவையை அதிகம் வலியுறுத்துகிறது. ஏழைகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என இயேசு கூறுகிறார். எனினும் பிறரன்பு மட்டுமே கிறிஸ்துவ வாழ்வு இல்லை. இறைவனை பற்றி கொண்டு இறையன்பை பகிரும்போது மட்டுமே நம் வாழ்வு அர்த்தம் பெறும். மார்த்தா இறை பணிகளின் சேவைகளின் பிரதிநிதியாக திகழ்கிறாள். சில நேரங்களில் இறை அனுபவம் மட்டுமே போதும் என்று நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவிலே மகிழ்ச்சி கண்டு பிறர் நலப் பணியில் ஈடுபடாமல் இருப்பது குறைபாடுள்ள ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகின்றது. மார்த்தாவின் உபசரிப்பு பணி அவள் தம் கடமையை நிறைவாக செய்தாள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அன்பு உபசரிப்பு ஆகியவை உறவை வளர்க்கின்ற கருவிகள். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு வந்த 3 மனிதர்களுக்கு விருந்தளித்து உபசரித்து அதன் பயனாக கடவுள் அருளை நிறைவாக பெற்றார். கடவுள் நம்மை சந்திக்க வருகின்ற போது வெறும் கையோடு வருவதில்லை, நமக்கு வேண்டிய வரங்களை சுமந்து வருகிறார். அவரது அருள் வரங்களுக்கு முன்னால் நம் உபசரிப்புகள் எல்லாம் சாதாரணம். அன்போடு உபசரித்த மார்த்தா ஆண்டவரின் அருள் வரங்களை அதிகமாக பெற்றுக்கொண்டார். நாம் குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற போது, நாம் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற போது, நற்கருணை கொண்டாட்டத்தின் போது இயேசு நம்மை சந்திக்க வருகின்றார். நம்மை சந்திக்க வரும் இயேசு நம்மில் வாழ்கின்றார், நம்முள் வாழ்கின்றார். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறுகின்றார். திருமுழுக்கின் போது நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டோம். எனவே நாம் இறைவனின் ஆலயம், இறைவன் நம்மில் வாழ்கின்றார். நாம் துன்பப்படும் போது இயேசு நம்மை சந்தித்து ஆறுதல் தருகிறார். நாம் படும் துன்பங்கள் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைய செய்கின்றன. நம்மை தேடி வரும் இயேசுவிடம் நம்மையே முழுமையாக கையளிப்போம். நம்மை தேடி வரும் எல்லோரையும் அன்புடன் உபசரிப்போம். குறிப்பாக ஏழைகளை, அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை இன்னும் அதிகமாக உபசரித்து அன்பு செய்வோம். பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு கலங்குவதை விடுத்து இயேசுவை உறுதியாக பற்றிக் கொள்வோம். அவரே நம்மை காப்பார் என விசுவசிப்போம்.
திருப்பாடல் 15.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே கடவுளுக்கு என்று நாம் எவ்வளவு நேரம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒதுக்குகிறோம் என்பதனை பற்றி நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கிராம சூழ்நிலையில் எந்திரமயமான வாழ்க்கை இல்லாவிட்டாலும், நகர சூழ்நிலையில் எந்திரமயமான வாழ்க்கைக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குவதற்கு முன்னால் வரை நாம் எந்திரமயமான வாழ்க்கையில திணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பரபரப்பான வாழ்க்கையில கடவுளை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் தவிக்கின்றோம். விருப்பப்பட்டு சில நேரங்களிலே நாம் கடவுளுக்கென்று நேரம் ஒதுக்கி ஆலயத்திற்கு சென்று திருப்புலையில் பங்கு கொண்டாலும், அந்த ஆலயத்திற்கு செல்கிற அந்த ஒரு மணி நேரத்தில் கூட பலவிதமான சிந்தனைகளால் நாம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறோம். பலவிதமான சிந்தனைகள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை கடவுளுக்கென்று முழுவதுமாக செலவழிக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கூட கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது, கடவுளை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கிற பொழுது அது ஒரு யுகமாக மாறக்கூட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நிமிடத்தை கூட ஒதுக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய எந்திரமயமான வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்ளுகிற யதார்த்தம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த அன்றாட வாழ்க்கை சூழலில் கடவுளுக்கு என்று நாம் நேரத்தை ஒதுக்க முடியுமா? ஆனால் கடவுள், ஒரு நிமிடமாவது என்னுடைய மகன் என்னுடைய மகள் எனக்காக என்னோட ஜீவிக்க என்னோடு பேச மாட்டாளா, என்னோடு பேச மாட்டாரா என்று கடவுள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிற பொழுது மூன்று மனிதர்களை அவர் காணுகிறார். மூன்று மனிதர்களை அவர் கண்டுகொண்டு அவர்கள் தன்னோடு வந்து தங்க வேண்டும், தனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்பதனை கேட்டுக் கொள்கிறார். அவர்களும் ஆபிரகாமோடு வந்து தங்குவதற்கு ஒத்துக்கொள்ளுகிறார்கள். உடனே ஆபிரகாம் பரபரப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை விரைவாக செய்ய வேண்டும், அவர்களுக்கு உணவு சமைக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்தி தனக்கு தேவையான ஆசியை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த காரியங்களில் ஈடுபடுகிறார். அவர்களும் உணவை உண்டுவிட்டு அவருக்கு ஆசி வழங்கி செல்கிறார்கள். இறை அடியார் நம்மை தேடி வருகிற பொழுதோ, இறைவன் நம்மை தேடி வருகிற பொழுதோ, நாம் இறைவன் நம்மோடு கூட தங்க வேண்டும், நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? இறைவன் அப்படி வருகிற பொழுது இறைவனுக்கு விருப்பமான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோமா என்ற ஒரு சிந்தனையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கே மார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உணவு சமைப்பதிலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார். ஆனால் மரியாளோ இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இங்கே மார்த்தா மரியா தன்னோடு கூட வந்து உதவி செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை ஆண்டவரிடத்தில் எடுத்து வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, மார்த்தா, நீ பற்பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, அதை மரியா சரியாக தேர்ந்து கொண்டார். மரியாவிடமிருந்து அது ஒருபோதும் எடுக்கப்பட மாட்டாது என்பதனை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தேவையான ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலே நிதானமாக அமர்ந்து அமைதியாக அவரிடத்திலே உரையாடி அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது கடவுளுக்கென்று நாம் எந்த நேரத்தை எவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு குடும்ப பெண்மணி இருக்கிறார். அவர் காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்கிறார். பிறகு அவர் எந்த காரியத்தை செய்தாலும் இயேசுவினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் அந்த காரியங்களை செய்கிறார். சில நேரங்களிலே அவர் வெளியில் கடைக்கு செல்வதற்கோ அல்லது வெளியூருக்கு பயணம் செய்வதற்கோ கிளம்புகிற எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தை விட கோயிலுக்கென்று அவர் கிளம்புகிற நேரம் வெகு விரைவாகவும் உற்சாகத்தோடும் அவர் கிளம்புகிறார். காரணம், அவர் ஆண்டவரிடத்திலே கொண்டுள்ள அளவற்ற அன்பு. இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன், அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறேன், அவர் எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார், அவரை முன்னிலைப்படுத்துகிற பொழுது எனக்கு தேவையான எல்லாம் தானாகவே நடக்கும் என்று நம்புகிறார். பிரியமானவர்களே, இந்த குடும்ப பெண்மணி, குடும்பத்தினுடைய தலைவி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்று ஒதுக்குகிற நேரம் நிறைய நேரம். ஆனால் அவரை போல நாம் நிறைய நேரத்தை ஆண்டவருக்கு என்று ஒதுக்க முடியாவிட்டாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய 24 மணி நேரத்திலே நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்குகிறோம், எவ்வளவு நிமிடம் ஆண்டவருக்காக நாம் ஒதுக்குகிறோம்? பல நேரங்களிலே திருப்பலிக்கு செல்லுகிறோம், வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறோம், குடும்பத்திலே ஜெபம் சொல்லுகிறோம் என்ற காரியங்களிலே நாம் ஈடுபட்டாலும் முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு நாம் கடவுளை அன்பு செய்கிறோமா? முழு மனத்தோடு கடவுளிடத்துல ஒரு நிமிடம் அமர்ந்து பேசுகிற நேரம் ஒரு யுகமாக மாறும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக மாற வேண்டும். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க நம்மால் முடியாவிட்டால் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. பிரியமானவர்களே, நமக்கு துன்பம் வந்தால் மட்டும் ஆண்டவரை தேடி செல்கிறோம். இன்பமானாலும் துன்பமானாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு நிமிடத்தை, ஒரு மணி நேரத்தை நாம் தான் தேடி கண்டுகொள்ள வேண்டும். அப்படி தேடி கண்டுபிடித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவரை முன்னிலைப்படுத்தி வாழுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையான எல்லா பற்பல காரியங்களையும் நமக்கு செய்து கொடுப்பார். அப்படி செய்கிற பொழுது மரியாவை போல நாம் சரியான பங்கை தேர்ந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நேரத்தை கண்டுபிடிக்க, அந்த நேரத்தை முழுமையாக ஆண்டவருக்காக பயன்படுத்த இன்றைய நாளில் வரம் வேண்டுவோம். ஜிபிப்போமாக. அன்பின் இறைவா, எங்களுடைய எந்திரமயமான இந்த வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நாங்கள் ஒரு மணி நேரமாவது உம்மோடு செலவழிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களால் ஒரு மணி நேரத்தை செலவிட முடியாது போகிற பொழுது குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது உம்முடைய பாதத்தில் அமர்ந்திட, உம்முடைய வார்த்தைகளை தியானித்திட, உம்மிடமிருந்து ஆசியை பெற்றுக்கொண்டு சக்தியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நல்ல முறையில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நீர் விரும்பியவாறு வாழ எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும்.
வேரித்தாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். காற்று மாசு கேட்டால் ஆண்டுக்கு 20 லட்சம் மரணங்கள். காற்று மாசு கேட்டால் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 20 லட்சம் மரணங்கள் இடம்பெறுவதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இதய மற்றும் நுரையீரல் தொடர்புடைய நோய்களுக்கு, குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய்களுக்கு காற்று மாசுக்கேடு முக்கிய காரணமாக உள்ளது என கூறும் இந்த ஆய்வறிக்கை, காற்று மாசுக்கேட்டால் அதிக எண்ணிக்கையில் மக்கள் இறப்பது கிழக்கு மற்றும் தென் ஆசியாவில்தான் எனவும் தெரிவிக்கிறது. சுவாசிக்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் உலகில் மக்களின் ஆயுள் காலத்தை அதிகரிக்க முடியும் என்றார் ஆய்வாளர் ஜாசன் வெஸ்ட். கட்டிடப்பணிகள் மற்றும் வாகனங்கள் மூலமாக காற்று மாசுக்கேடு அடைவதை பற்றியும் இவ்வாய்வில் கூறப்பட்டுள்ளது.
எய்ட்ஸ் விழிப்புணர்வு பணியில் தாய்வான் திரு அவை. எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் தாய்வான் நாட்டில் சமூக குழுக்களும் திரு அவை அமைப்புகளும் மிக தீவிர பணிகளை மேற்கொண்டாலும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்நோய் பரவுதல் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக தாய்வான் அரசு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 3 மடங்காகியுள்ளதாகவும் இவ்வறிக்கை கூறுகிறது. 20 முதல் 29 வயது உள்ளோரை இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது. தாய்வானின் தளத்திரு அவை கல்வி நிலையங்கள் மூலம் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களுக்கு வழங்கி வருவதாக அந்நாட்டின் மறைக்கல்வி ஆசிரியர் மேத்யூ லீ எடுத்துரைத்துள்ளார். இளைய தலைமுறையினருக்கு இந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் வழி அவர்களின் நண்பர்களுக்கும் இந்நோயின் தீவிரம் குறித்து எடுத்துரைக்க தாய்வான் திரு அவை திட்டம் தீட்டி செயல்பட்டு வருவதாக கூறினார்.
உணவு பாதுகாப்பு குறித்த சட்ட வரைவுகள் தகுந்த முறையில் விவாதிக்கப்பட வேண்டும். இந்திய ஆயர் பேரவை வேண்டுகோள். அடுத்து வரும் சில வாரங்களில் இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவிருக்கும் உணவு பாதுகாப்பு குறித்த சட்ட வரைவுகள் தகுந்த முறையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று இந்திய ஆயர் பேரவையின் அதிகாரி ஒருவர் கூறினார். பீகார் மாநிலத்தில் கலப்படம் செய்யப்பட்ட கெட்டுப்போன உணவை உண்டதால் 27க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியானதை குறித்து ஃபைட்ஸ் செய்தியிடம் தன் கருத்தை வெளியிட்ட இந்திய ஆயர் பேரவையின் நீதி அமைதி முன்னேற்ற பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் சார்லஸ் இருதயம் இவ்வாறு கூறினார். பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் கலந்திருந்த நச்சுப் பொருட்களால் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 27 பேர் பீகார் மாநிலத்தில் இறந்தது குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த அருட்பணியாளர் இருதயம் அவர்கள், குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்வது அரசின் தலையாய கடமை என்று எடுத்துரைத்தார். இந்தியாவில் கத்தோலிக்க திரு அவையால் நடத்தப்படும் பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவை குறித்து மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது என்பதை இந்த துயர நிகழ்வு நமக்கு சொல்லித்தருகிறது என்று அருட்பணியாளர் இருதயம் மேலும் கூறினார். உணவு பாதுகாப்பு சட்டம் என்று இந்திய பாராளுமன்றம் மேற்கொண்டுள்ள முயற்சியை இந்திய கத்தோலிக்க திரு அவை முற்றிலும் ஆதரிக்கிறது என்பதையும் அருட்பணியாளர் இருதயம் வலியுறுத்தி கூறினார்.
நிருபர் கூட்டத்தில் அனைத்துலக இளையோர் தினம் பற்றிய விளக்கம். முக்தி பேறு பெற்ற திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இளையோர் நாளையொட்டி எடுத்த முடிவை முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசிர்வாதப்பர் அவர்கள் நிறைவேற்றியது போல தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னாள் திருத்தந்தை எடுத்த முடிவை நிறைவேற்ற பிரேசில் நாட்டிற்கு செல்கிறார் என்பது திருத்தந்தையர்களின் தொடர்ச்சியை காட்டும் அழகான ஓர் அம்சம் என்று திருப்பிட பேச்சாளர் அழுத்தந்தை பத்ரிகோ லோம் பாத்ரி கூறினார். வருகிற திங்கள் முதல் ஜூலை 29 அடுத்த திங்கள் வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகருக்கு மேற்கொள்ளும் முதல் அயல் நாட்டு மேய்ப்பு பணி பயணம் குறித்து இப்புதனன்று செய்தியாளர்களிடம் பேசிய அருள்தந்தை லோம் பார்த்தி அவர்கள் இவ்வாறு கூறினார்.
பிறருடன் பகிர்ந்து கொள்ளவே நம்பிக்கை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த நம்பிக்கை ஆண்டில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஓர் உண்மை இது. நம்மிலேயே வைத்துக் கொள்வதற்கு அல்ல, மாறாக பிறருடன் பகிர்ந்து கொள்ளவே நம்பிக்கை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிறித்தவரும் திருத்தூதரே என்ற ட்விட்டர் செய்தியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வியாழனன்று 9 மொழிகளில் வெளியிட்டார்.
துன்புறுவோர் மீது கருணை கொள்ள வேண்டும். இறைவன் நம் மீது கருணை கொண்டுள்ளார். நாமும் பிறர் மீது, குறிப்பாக துன்புறுவோர் மீது கருணை கொள்ள வேண்டும் என்ற ட்விட்டர் செய்தியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதனன்று 9 மொழிகளில் வெளியிட்டார். மேலும் நீ மகிழ்வுடன் இயேசுவின் நட்பில் ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு முக்தி பெறு பெற்ற திருத்தந்தை 23ஆம் ஜான் பரிந்துரை உனக்கு நிறைவாய் கிடைக்கட்டும் என்ற வார்த்தைகளுடன் 3 வயது குழந்தைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முக்தி பெறு பெற்ற திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் இறையடி சேர்ந்ததன் 50ஆம் ஆண்டு நினைவு நடைபெறும் நம்பிக்கை ஆண்டில் ஜூன் 3ஆம் தேதி வத்திக்கானில் கொண்டாடப்பட்டது. அப்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்த ஆலிஸ் மரியா என்ற 3 வயது குழந்தை தன் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை திருத்தந்தையிடம் சமர்ப்பித்தார்.
ஆஸ்திரேலிய இளையோர் பெருநாட்டில் வறியோர் மத்தியில் பணி. விரைவில் துவங்கவிருக்கும் 28வது அகில உலக இளையோர் நாளில் கலந்து கொள்ள சென்றுள்ள ஆஸ்திரேலிய இளையோர் பெருநாட்டின் லீமா நகரில் வறியோர் அதிகமாக வாழும் சான் ஜுவன் பகுதியில் மக்கள் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். சிட்னி பேராயர் கர்தினால் ஜார்ஜ் பெல், 3 ஆயர்கள் மற்றும் 23 அருள்பணியாளர்களுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்றுள்ள 560 இளையோர் பிரேசில் நாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் லீமா நகரின் வறியோர் மத்தியில் உழைத்து வருகின்றனர். உலக இளையோர் நாள் நிகழ்வுகளில் தாங்கள் அதிகம் பெறவிருக்கிறோம் என்பதை உணர்ந்துள்ள இவ்விளையோர் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ளோருக்கு தங்களால் இயன்ற உதவிகள் தர வேண்டும் என்ற ஆவலில் இப்பணிகளை மேற்கொண்டுள்ளதாக ஜெனிட் செய்திக்குறிப்பொன்று கூறுகிறது. வறியோருக்கு இல்லங்கள் அமைத்தல், சாலைகளை சீரமைத்தல், சிற்றாலயம் ஒன்றை அமைத்தல் என்று பல்வேறு முயற்சிகளில் இவ்விளையோர் வருகிற சனிக்கிழமை முடிய ஈடுபடுவர் என்று கூறப்படுகிறது.
தெற்கு ஆசியாவில் மனித வியாபாரத்துக்கு பலியாகும் 100,000 பெண்களை பாதுகாப்பதற்கு ஐநா புதிய திட்டம். தெற்கு ஆசியாவில் மனித வியாபாரத்துக்கு பலியாகும் 100,000 சிறுமிகள் மற்றும் பெண்கள் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தொழில் நிறுவனமும் பிரிட்டன் அரசின் பன்னாட்டு வளர்ச்சித்துறையும் இணைந்து புதிய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளன. தெற்கு ஆசியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் முறைப்படி வேலை அங்கீகாரத்தையும் தரமான ஊதியத்தை பெறவும் மனித வியாபாரத்துக்கு பலியாகாமல் இருக்கவும் உதவி செய்யும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இப்புதிய திட்டத்தின் மூலம் அப்பெண்கள் வேலைக்குரிய திறமைகளோடும் அந்நாடுகளில் வாழ்வதற்கான தயாரிப்புகளோடும் செல்வதற்கு உதவி பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. சிறார் தொழில்முறையை ஒழிக்கும் நோக்கத்தில் 16 வயதுக்கு உட்பட்ட 1,000,000 சிறுமிகள் பள்ளிப் படிப்பை விட்டுவிடாமல் இருப்பதற்கும் இப்புதிய திட்டம் உதவி செய்யவிருக்கின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் உங்கள் சகோதரி நிர்மலா மற்றும் எட்வர்டு.